கருத்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கமாக கிறிஸ்டின் ப்ரோக்ராம்ஸ் டிவியில் வர்றது நான் பார்க்கறது உண்டு. அநேகருடைய செய்திகளை கேட்பேன். இன்றைக்கும் அவிதமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் நான் வேறு விஷயமாக சென்று விட்டு வரும்போது நடந்த ஒரு சம்பவம், என்னுடைய மனைவி சொன்னார்கள், ஒரு போதகர் அவர் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். அவர் பகிர்ந்து கொள்ளும் போது அவர் சொன்னது என்னவென்றால், 22 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருக்கும் என்ன மாதிரி தான் நின்றுட்டு பிரசங்கம் பண்ண முடியல. நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு போதகர் அப்ப டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, 15 நிமிஷத்திலிருந்து 20 நிமிஷம் வரை தான் நிக்கணும், அதுக்கு மேல நீ நிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் கீழ்படிவாங்க, இந்த பாஸ்டர்ஸ் மாதிரி கீழ்படியாதவங்க யாருமே கிடையாது. அவரும் கீழ்படுகிறது இல்ல, அவரு ரொம்ப சாட்சியை சொல்றாருன்னா, இப்ப 45 நிமிஷம், 22 வருஷம் தாண்டி 45 நிமிஷம் எல்லாம் இப்ப நின்றுட்டு பிரசங்கம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பதான் நான் யோசித்தேன், ஏன்னா எனக்கு வந்த இந்த பலவீனத்துல நான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன், என்ன ஏன் இதுல இருந்து எப்படி விடுதலை, இனிமேல் ஊழியத்துல உட்கார்ந்துதான் பேசணுமா, அப்படியெல்லாம் என்னுடைய மனதுல நிறைய காரியங்கள் தோன்றினது. ஆனா இன்னைக்கு பார்த்து அந்த போதகருடைய சாட்சி ரொம்ப பிரயோஜனமாக காணப்பட்டது. அருமையானவர்களே, இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட 2 வேத பகுதியில் பேதுரு அப்போஸ்தலன் சிதறுண்டு காணப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிக பிரயோஜனமான ஒரு அறிவுரையை கூறுகின்றார். அதை நாம் இந்த நாளில் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் நமக்கும் இந்த கேள்விகள் இருக்கலாம், நாமும் இந்த விதமான கேள்விகளோடு இன்றைக்கு கடந்து கொண்டு காணப்படலாம். இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் வீட்டிலே சென்று 1 பேதுரு 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், அது நிச்சயமாக ஆண்டவர்களோடு கூட பேசுவார். பேதுரு அப்போஸ்தலனுடைய இந்த நிருபத்தை எழுதின அந்த காலத்தை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் எந்த பாதுகாப்புமே கிடையாது, விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, பேதுருவுக்கு கிடையாது. தீத்து மன்னனுடைய காலத்தில், நீரோ மன்னனுடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். எந்த ஒருவன் வெளியே வரும்போது அவனுடைய முகம் பிரகாசமாக இருக்குமே, ஆனால் அவனிடத்திலே சென்று கேட்பார்கள், நீ ஒரு கிறிஸ்தவனா, கிறிஸ்துவை உடையவனா? ஆம் என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவர்களை பிடித்து இந்த நீரோ மன்னனுடைய காலத்திலே, சீத்து மன்னனுடைய காலத்திலே அவர்கள் மாலை தோறும் வேலை செய்து முடித்து விட்டு வந்து இளைப்பாருகின்ற இடத்திலே இந்த கிறிஸ்தவர்களை கோலிலே மாட்டி எண்ணெய் ஊற்றி அவர்களே ஒரு சாட்சியாக பயன்படுத்தி அந்த நாளிலே காணப்பட்டார்கள். இவ்வளவு துன்பத்தின் மத்தியிலே திருச்சபை சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பேதுருவுக்கும் நடந்தது என்ன என்று உங்களுக்கு தெரியும், தலை கீழாக சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவன் இருப்பானேயானால் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு நாம் கடிதங்கள் அனுப்பி எங்கள் தேசத்தின் ராஜாவுக்காக ஜெபியுங்கள், பாடுபடுகின்றோம், திருச்சபைகள் சூறையாடப்படுகின்றது, கிறிஸ்தவர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் என்று நாம் உலகம் முழுவதற்கும் நாம் கிறிஸ்தவர்களை ஒன்று திரட்டி ஜபிப்போம், உபவாசிப்போம், ஆண்டவரிடத்திலே ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று கேட்போம். இதே கேள்விகளை தான் முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்களும் கேட்டார்கள். கிறிஸ்துவ நிமித்தம் இவ்விதமான பாடுகள் நமக்கு வருவது என்ன, இதுதான் கேட்டார்கள். அவர்களுக்கு பேதுரு சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார் பாருங்கள், 1 பேதுரு 2 அதிகாரம் 13-14 சொல்லும் போது சொல்லுகிறார், மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாவலும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. ஆனால் பேதுரு சொல்லுகின்றார், பேதுரு சொல்லுகின்றார் அவருக்கே பாதுகாப்பு இல்லை. ஆனால் பேதுரு என்ன சொல்லுகின்றார் என்றால், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை ஆராய்ந்து பார்த்தேன். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அவிதமாக விட்டுவிடுகிற தேவனா? இன்றும் உலகம் முழுவதிலும் நாம் பார்க்கும்போது, எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 8000 திருச்சபைகள் எரிக்கப்படுகிறது. உலகம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் 200,000 அதிகமான கிறிஸ்தவர்கள் மரணத்தை தகாத விதமாக சந்திக்கிறார்கள். அவர்களை இம்சைப்படுத்துகிறார்கள், அவர்களை கொன்று குவிக்கின்றார்கள். ஒருவேளை நமக்கும் கூட இந்த கேள்வி வரலாம், அவ்விதமாய் துன்பப்படுத்துகிற ஒரு பிரதம மந்திரியோ ஒரு அதிபதியோ நமக்கு இருந்தால் அவனுக்கு நாம் கீழ்ப்படிய முடியுமா, கீழ்ப்படிய முடியுமா? இது ஒரு கேள்வியாக நமக்கு இருக்கலாம். ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்றால், ராஜாவுக்கு கீழ்ப்படியுங்கள். அன்று பேதுரு சொல்லும் போது சொல்லுவது என்னவென்றால், தீத்து ராயனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நீரோ மன்னனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நீங்கள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்க கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுவோம், நம்ம உண்ணாவிரதம் இருப்போம், அந்தந்த இடங்களிலே இந்தந்த அதிபதிகளுக்கு எதிராக நாம் அணி திரட்டுவோம், நாம் குண்டு பிரதிகளை அடிப்போம், நம் செய்திகளை சொல்லுவோம். பேதுரு சொல்லுகின்றார், எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது, கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லுகின்றார். இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கும் போது பேதுரு சொல்லுகிறார், 2 அதிகாரம் 17-18 சொல்லுகிறார், ராஜாவை கனம் பண்ணுங்கள், கீழ்ப்படிந்து இருப்பது மட்டுமல்ல கனம் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன், நானும் கடந்து போகின்ற ஒரு பிரச்சனை தான் இது. ஒருவன் கொடூரமாக இருப்பானே, ஆனால் அவனை கனம் பண்ணுவது எப்படி? இது என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற ஒரு கேள்விதான். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், நீ கீழ்ப்படிவது மட்டுமல்ல கனம் பண்ணு, தவறாய் பேசாதே, தூஷிக்காதே. உன்னுடைய நாவிலிருந்து அந்த ராஜாவை குறித்ததான தவறான கருத்துக்கள் வேண்டாம். காரணம் என்ன? அதிகாரங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ கீழ்ப்படியாமல் போகும் போது தேவனுக்கே கீழ்ப்படியாமல் போகின்றாய். நீ தூஷிக்கும் போது அவனை ஏற்படுத்தின தேவனை தான் தூஷிக்கின்றாய். பவுலப்போஸ்தலன் ரோமர் 13 அதிகாரத்துல முதல் வசனத்துல சொல்லுகிற பாருங்க, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். பவுல் வாழ்ந்த அந்த நாட்களும் பேதுரு வாழ்ந்த அதே நாட்கள் தான், அதே ராஜாக்கள், மிக கொடூரமானவர்கள், மிகவும் கொடூரமானவர்கள். ஆனால் பவுலும் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் காரணத்தை சொல்லுகிறார், தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அதிபதிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நம்முடைய அதிபதிகளை நாம் கனம் பண்ண வேண்டும். அதை தொடர்ந்து பவுல் பேதுரு என்ன சொல்லுகிறார்? பேதுருவும் சரிதான், பவுலப்போஸ்தலனும் சரிதான். 1 பேதுரு 2:18 சொல்லும் போது சொல்லுகிறார், வேலைக்காரரே, வேலைக்காரரே. இதை யாருக்கு எழுதுகிறார் தெரியுமா? சிதறி காணப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். அநேகர் அடிமைகளாக இருக்கின்றார்கள், அடிமைகளாக இருக்கின்றார்கள். அடிமைகளை அந்த நாட்களிலே நடத்தின விதத்தை நீங்கள் பார்க்கும் போது, முரட்டு குணமுடையவர்கள் தான் அடிமைகளை நடத்தினார்கள். ஆனா பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்து இருங்கள். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே ஒன்று கூடி நமக்குள்ளால நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது, யாரேனும் நமக்கு ஒரு அதிகாரி அல்லட்டா, ஒரு டைரக்டர் அல்லட்டா, ஒரு சூப்பர்வைசர் அல்லட்டா, ஒரு மேனேஜர், கொஞ்சம் கொடூரமானவனாக ஒருவன் இருப்பானேயானால் நம் ஜப குறிப்புகள் கொடுப்பது உண்டு இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? என்னுடைய அதிகாரிகளுக்காக ஜபியுங்கள், என்னுடைய அதிகாரிகளுக்காக ஜபிக்க வேண்டும். காரணம் என்ன? கொடூரமாக இருக்கிறார்கள், முரட்டு குணமுடையவர்களாக இருக்கிறார்கள், புரியவே மாட்டேங்கிறாங்க, நம்முடைய காரியங்களை பற்றி அவங்கள்ட்ட பேசவே முடியல, எரிந்து விழுகிறார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லுவது உண்டு இல்லையா வழக்கமாக. ஆனால் பேதுரு சொல்லுகின்ற, உன் அதிகாரி முரட்டு குணமுடையவனாக இருந்தாலும் சரி, நீ கீழ்ப்படிந்திரு. உன்னை நடத்துகிறவன் எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு நீ கீழ்ப்படிந்தது. நிச்சயமாக இன்றைய கிறிஸ்தவர்கள் இப்படி இல்லை. இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்போமேயானால், போதகருக்கும் ஆனாலும் சரிதான், பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கும் கடிதம் போட்டு என்ன சொல்லுவோம் என்றால், இன்னொரு வேலைக்காக பிரயாசப்படுவோம். ஆனால் பேதுரு சொல்லுகின்றார், கீழ்ப்படிந்திருங்கள். அதையே தன் பவுல் எபேசியர் நிருபத்திலே 6:5 சொல்லும் போது சொல்லுகின்றார், வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு. இன்னைக்கு நமக்கு சும்மா வேலைக்கு போனாலே ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா? கீழ்ப்பட்டிருக்கிறீங்களா அந்த வார்த்தை? சும்மா போய் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன வருது? அது ட்ரெயின்ல கூட்டிட்டு வரமா கார்ல கூட்டிட்டு வரமான்னு தெரியல. ஆனா வீட்டுக்கு வரும்போது எப்படி வரோம்? ஸ்ட்ரெஸ்ல வரோம். நமக்கு மனசுல என்ன இருக்குதுன்னு நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது. வெண்ணி 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 எதிர்பார்த்து வந்தோமா, குளிர்ந்த தண்ணி எதிர்பார்த்து வந்தோமா? வெண்ணி தந்தாலும் தப்பு, குளிர்ந்த தண்ணி தந்தாலும் தப்பு, சரி தப்பி தவறி மோர் கொடுத்தாலும் தப்பு. விளங்குதுல்ல? ஏன்னா கூட்டிட்டு வர்றது யார? ஸ்ட்ரெஸ். அவர் தெரியல, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சும்மா இருக்கும்போது ஸ்ட்ரெஸ். பேதுரு பவுல் சொல்றாரு, எப்படி அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? பயத்தோடும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, என்னுடைய டைரக்டர் வந்து டைரக்டர்கிட்ட நான் போகும்போது பயந்துகிட்டு போறேன்னு வச்சுடுங்களேன், எத்தனை நாளுங்க இந்த வேலையில நான் இருக்க முடியும்? எத்தனை நாள் இருப்பேன்? இன்னைக்கு ஒருவேளை நான் சொல்லலாம், நான் வந்து சாப்டனாக்கே 13 வருஷம் 15 வருஷம் நாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பாத்துட்டுங்க. ஆனா அதே சமயம் என்னுடைய டைரக்ட் வந்து எரிஞ்சு விழுவாங்கன்னா எத்தனை நாள் இருப்பேன் நான்? நிச்சயமாக வேற வேலை பார்த்து போக மாட்டேன்னா. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், பயத்தோட. அடுத்து என்ன சொல்லுகிறார்? நடுக்கத்தோட. அப்படின்னா பவுல் என்ன சொல்லுறாரு? உங்க எஜமானுக்கு முன்னால போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நர்வஸ் பிரேக் டவுன். கேள்விப்பட்டிருக்கீங்களா நர்வஸ் பிரேக் டவுன்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி வந்தா கூட என்ன செய்யாதுங்க, எதிர்த்து நிக்காதுங்க, ஜபம் பண்ணாதுங்க. எதுக்காக? எதுக்காக ஜபம் பண்ணாதுங்க? நல்ல டைரக்டர் எங்களுக்கு வேணும். எப்படிப்பட்ட டைரக்டர்? நான் எழும்பும் போது அவர் உட்காரணும். புரியுதுல்ல? அப்படி இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் கூட்டிட்டு வந்துருவோம், எப்படியும் வீட்டுக்கு வந்துருவோம் பாத்துக்கங்க. ஆனா ஞாபகத்துல இது விழுங்கள். பவுல் சொல்றாரு, உங்களுக்கு அதிகாரங்கள் தருவது தேவன். அதை நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், ஒரு வேலை கிடைச்சாலே சொல்லுவோம், யார் கொடுத்தா? தேவன் தந்தார் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் தருதுல நமக்கென்று ஒன்று வைத்திருக்கோம். லட்டு வேணும், அதுல ஜாங்கிரி வேணும், அதுல அதுல கொஞ்சம் இனிப்பு வேணும், கொஞ்சம் காரம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் தருகிற அந்த காரியத்துல நாம் ஆண்டவரிடத்துல கேட்பது, நல்ல டைரக்டர் கொடு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்றாரு, பயத்தோட நடுக்கத்தோட கீழ்ப்படி. கீழ்ப்படிந்தது. பேதுரு சொல்றாரு, கீழ்ப்படிந்தது. கடினமானவங்க தான், ஒத்துக்கிட்டேன், கீழ்ப்படிந்தது. அடுத்து இன்னொன்று பாருங்க, பேதுரு சொல்றாரு, அதையும் பவுலும் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இது வந்து பொதுவாக அடுத்த வாரம் மதர்ஸ் டே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆயத்தமாக இருக்கிறீங்க தானே? மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண ஆண்கள் நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க எப்படி ஆயத்தமாக இருக்கிறீங்க தானே? சரி, கவனிச்சிடுங்க. வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, மனைவிகள் யாருக்கு கீழ்ப்படியணும்? பெண்களுக்கு பிடிக்காதது என்ன? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சாலும் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டோம் சொல்லுங்களேன். உண்மையதானே சொல்றேன், எல்லாருக்கும் கீழ்ப்படிவாங்க. விளங்குச்சு இல்லையா? கண்டவனுக்கு எல்லாம் கீழ்ப்படிவாங்க. யாருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க? சொந்த புருஷருக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டார்கள். அதனாலதான் பவுல் அதை தெளிவாக்கு சொல்லுகிறார். என்னன்னு சொன்னா, மனைவிகளை கர்த்தருக்கு
அப்படின்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, நீ மனைவி எப்படி புருஷனுக்கு கீழ்படுகிறியோ அதுதான் நீ கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறத காண்பிக்கிறது. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓ ஏசு கிறிஸ்துவுக்கு நாங்க முழுமையா கீழ்படுகிறோம், அது எப்படி காண்பிக்கப்படுகிறது, யாருக்கு கீழ்படுகிறத வைத்து காண்பிக்கப்படுகிறது, சொந்த புருஷருக்கு கீழ்படுகிறதை வைத்து அந்த அளவை நம்ம போட்டுலாம் பாருங்க. அதைத்தான் பவுலும் சொல்லுகிறார், அதைத்தான் பேதுருவும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன், கவனிச்சிடுங்க. கொடூரமான ஒரு ராஜாவுக்கு கீழ்ப்படிவது எளிதல்ல, முரட்டு குணம் உள்ள ஒரு அதிகாரிக்கு கீழ்ப்படிந்திருப்பது எளிதல்ல. இந்த ரெண்டுமாவது சாத்தியமான மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது சாத்தியமே. புருஷன் கீழ்ப்படிஞ்சா கூட மனைவிக்கு சந்தோஷமா இருக்கு, தெரியுமா, கீழ்ப்பட்டிருக்கீங்களா? புருஷன் எல்லாத்துக்கும் ஆமா அப்படி சொல்லி பார்த்தோம். அதுக்குன்னு சொல்லுவாங்க என்னன்னா, என்ன தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு போறீங்க, கீழ்ப்படிஞ்சாலும் பிரச்சனைங்க. நான் சொல்றது உங்களுக்கு கவனித்து இங்க புரிஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா புருஷன் புருஷனா இருப்பாங்க, இருக்கணும் இல்லையா? புருஷன் புருஷனா இருந்தா மனைவிக்கு சந்தோஷமா இருக்குமா? ஊர்ல கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தனையா எனக்கு, என்ன நிறைய பேர் அரேஞ்ச்டு மேரேஜ் நினைக்கிறேன், இப்படி ஒருத்தனையா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு கேட்பாங்க, சரியா? இல்ல புருஷன் ஒரு தலையாட்டியா இருக்கட்டும், எதுக்கும் தலையாட்டட்டும், என்ன சொல்லுவாங்க கூப்பிட்டு? எல்லாரும் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். தஞ்சா ஒரு பொம்மை மாதிரி இருக்கிற இப்படி ஒரு ஆளை எங்கிருந்து கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்பீங்க, சரியான? ஆனா வேதம் சொல்லுகிறது, நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறது போல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அப்ப கவனிங்க, இந்த மூன்றும் கடினமானது, மனுஷனால முடியாது. ஞாபகத்தில் கொடூரமான ஒரு ராஜாவுக்கு கீழ்ப்படுகிறது மனுஷனால முடியாது, முரட்டு குணம் உள்ள ஒரு அதிகாரிக்கு கீழ்ப்படுவது மனுஷனால முடியாது. கண்டிப்பா நம்ம எப்படி இருப்போம்னு சொன்னா, குறை சொல்லுவோம், நம்ம முறுமுறுப்போம். ஆனா கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, ஒரு முரட்டு குணம் உள்ள ஒரு அதிகாரி, ஒரு கொடூரமான ஒரு ராஜா, ஒரு புருஷன், சிலவங்க புருஷ மனைவிகள் புருஷன் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லுவாங்க, மண்டல கேள்விப்பட்டது இல்லையோ? புருஷரை பத்தி எப்படி சொல்லுவாங்க, ஒண்ணுமே 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 கிடையாதுன்னு முடிய சொல்றாங்களா, வேற எதையும் சொல்றாங்களான்னு தெரியாது, சரியா? ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, விவரமே இல்லைன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சது இல்ல? சூடு பட்டாலும் என்ன கிடையாது, உணர்ச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. புருஷரை பத்தி திட்டுறது வந்து இந்த உலகத்துல வேற யாரும் யாரையும் திட்ட மாட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பாத்துடுங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன செய்யணும், மாறி மாறி பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க, என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க புருஷனுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா? மாறி மாறி புருஷனுக்காக ஜெபம் பண்றது எதுக்காகன்னா, புருஷ மனம் திரும்பணும். எதுக்காக மனம் திரும்பணும் தெரியல, ஏற்கனவே தலையாட்டிட்டு இருக்காரு, இன்னும் மனம் திரும்பணும்னா என்ன பிரதர் சொல்லுது, புரியுது புரியுதுதான் இல்ல, எதுக்காக நமக்கு தெரியல, ஆனா ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு நடக்கும்போது வேதம் அஞ்சு குறிப்பு சொல்லுது. என்ன, எப்படி நம்ம ஒரு ராஜாவுக்கு கீழ்ப்படியணும், ஒரு அதிகாரத்தை கீழ்ப்படியும், ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படியணும், அதை நம் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். கவனிச்சுடுங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது 1 பேதுரு 4:12-14 வரைக்கும் பார்க்கும்போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கும் போது, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிபதி, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரி, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது, எப்படி கீழ்ப்படிய வேண்டுமாம், சந்தோஷத்தோடு அதை செய்யணுமாம், சந்தோஷத்தோடு, முறுமுறுப்போடல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு போதும் ஒரு போதும் உங்க ராஜாவை மாத்துங்க, ஒரு போதும் இந்த ஆட்சி மாறணும், இந்த ஆட்சி கவிழணும், எனக்கு டைரக்டர் மாறணும், என் புருஷன் மாறணும் என்று சொல்லிட்டு என்ன செய்யாதுங்க, ஜப குறிப்புகள் அனுப்பாதுங்க, உங்களுடைய கஷ்டங்களை கத்தெடுத்துல சொல்லுங்களே ஒழிய, இனிமேல் இந்த ராஜாவை மாற்றுவது தேவனுடைய சித்தம், ஆண்டவர் அதை மாற்றுவார், கர்த்தர் காண்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் 450 வருடம் அவர்கள் கடினமாய் நடத்தப்பட்ட பிறகு அவருடைய கூக்குரல் யாருடைய சன்னதியில் போய் எட்டினது? தேவனுடைய சன்னதியில் போய் எட்டினது. அவர் மௌனமாக இருக்கிறவர் அல்ல. ஆனால் நீங்கள் ஜப குறிப்பு அனுப்ப கூடாது. நீங்கள் ஜப குறிப்பு அனுப்ப வேண்டியது உங்கள் ராஜாவை கனம் பண்ணி ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரிகளை கனம் பண்ணி ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புருஷர்களை கனம் பண்ணி ஜபிக்க வேண்டும். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் மகிமைப்படுகிறார். என்ன அருமையாக சொல்லுற பாருங்க, நம்மிடத்தில் தங்கியிருக்கிற மகிமையுள்ள ஆவியானவர் மற்றவர்களால் தூஷிக்கப்படலாம், ஆனால் உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய ஜப குறிப்புகளில் மிகப்பெரிய ஜப குறிப்பு புருஷன் மனந்திருமணம். மனைவி எப்படி இருக்காங்க? புருஷன்கிட்ட கேட்டா தெரியும். வீட்டில் போய் ஆண்கள் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, நம்ம சர்ச்சில் நீங்க பேசலாமே, பயப்படுறீங்களா? சந்தோஷத்தோட கீழ்படி. ஏதோ கட்டிக்கிட்டேன், என்ன கட்டி வச்சுக்கிட்டாங்க, இனி என்ன பண்றது, பாஸ்டர்னு சொல்றாரு, கீழ்படியணும்னு சொல்றாரு, அதனால கீழ்படுத்தா போகணும் அப்படின்னு நீங்க கீழ்படியாம இருக்கிறது நல்லது. புரிஞ்சது இல்ல? செய்தா எப்படி செய்யுங்க? சந்தோஷமா செய்யுங்க. அந்த வீடு மோட்சமா இருக்கும், அந்த வீடு சமாதானமா இருக்கும். வேத புத்தகத்துல ஒரு அருமையான வசனம் உண்டு, புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். இதுதான் வேத புத்தகத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதே போலதான் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் ஒரு மோட்சத்தை கொண்டு வரணும்னு சொன்னா உங்க கையில தான் இருக்குதுமா, நீங்க அதை செய்யலாம். எங்களுக்கு தெரியும், நாங்க வரும்போது உங்க வீடுகளுக்கு வரும்போது எப்படி இருக்கிறீங்க, எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியும். நீங்க கொடுக்கறதுலே தெரியும், என்னது ரசம் இருக்கும், சாம்பார் இருக்கும், எப்படியெல்லாம் தந்தீங்கன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? வீட்டில் என்ன இருக்கு? சமாதானம் இருக்குது. சக்கரை இல்லாம காப்பியும் தந்துட்டு படையும் தராம இருந்துச்சுன்னா தெரியும் அந்த வீட்டில் என்ன கிடையாது, சந்தோஷம் இல்லைன்ட்டு நம்ம தெரியும். சரி, சந்தோஷத்தோட செய்யணும். கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஏதோ இப்படி ஒரு தனி எங்களுக்கு கிடைச்சதே, சரி இனி என்ன கட்டிக்கிட்டு அலையதான் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சந்தோஷமா செய்யணும். உங்க வீடு கத்தரில் ஆசிர்வதிக்கப்படும். அடுத்து சொன்னீங்க வேத புத்தகத்துல அப்போஸ்தலர்கள் இதுதான் செய்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, அவங்கள துன்பப்படுத்தினாங்க. ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும். கவனிங்களேன், அப்போஸ்தலர் 5:41-42 நமது வாழ்க்கையில நடக்குமானா எத்தனை பிரேயருக்கு சங்கிங்குமா பறந்துருக்கும். இதுக்கு முன்னால ஐயோ எங்க பாஸ்டர் அடிச்சுட்டாங்க, எங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு, இயேசுவின் நாமத்தினால டிராக்டர் கொடுக்க போனவங்களை கல்லால் அடிச்சுட்டாங்க, எவ்வளவு சொல்லுவோம். பவுலும் சீலாவும் போன்றவர்களை குறித்து பாருங்க, பேதுருவை பாருங்க, யோவானை பாருங்கள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் வீடுகளில் போய் பிரசங்கம் பண்ற. இல்லப்பா இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல, சந்தோஷமா செய்வோம். இயேசு கிறிஸ்துவும் அதான் சொல்றாரு. என்ன சொல்ற பாருங்க, மத்திய 5:10-12 வரைக்கும் சொல்லும் போது 12 வசனத்துல என்ன சொல்லுகிறார், உங்களை பலவிதமாக நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். யாராவது நம்ம தவறா சொல்லிட்டா துக்கமா இருக்குது இல்லைங்களா, வருத்தம் வருது இல்லையா? அன்னைக்குள்ள ஜெபம் முழுசும் யாருக்காக தான் இருக்கும், யாருக்காக தான் இருக்கும்? தவறா சொன்னவன் ஆண்டவரே அவனுக்கு அதை புரிஞ்சு வைங்க, அவனுடைய மனதை செறிவு பண்ணுங்க, இவன்கிட்ட யார் போய் பேசுறது, அதோட விட மாட்டோம். என்ன செய்வோம், நீங்க தான் சொல்லணும், நீ தான் சொல்லணும், விடவே மாட்டோம். ஆனா பேதுருவும் யோக்கவும் யோவான் எல்லாம் செய்தது என்னவென்றால் அவர்கள் சந்தோஷப்பட்டார். சந்தோஷத்தோடு இந்த துன்பத்தையும் துயரத்தையும் நாம் செய்ய வேண்டும். ரெண்டாவது கவனிங்க, வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 பேதுரு 5:8-9 பேதுருவை சொல்லுகிறார் என்னவென்றா, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்குள்ளால ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அது ஆண்டவர் அனுமதிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க எதிர்த்து பிசாசுக்கு நிக்கணும்னு சொன்னா எப்படி நிக்கணும்? ஒரு ஆள் இயேசுக்கு முன்னால போய் நிக்கணும், ஒரு ஆள் யாருக்கு முன்னால போய் நிக்கணும்? அப்படியா நிக்கணும்? ரெண்டு பேருமாக சேர்ந்து எதிர்த்தால் ஒழிய பிசாசு நம்முடைய குடும்பங்களை விட்டு போகாது, பாத்துக்கிட்டு போகவே போகாது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது மூன்று காரியங்களை நாம் செய்வதற்கு சமம். என்னன்னு பாருங்க, வேதோசன அழகாக இருக்கிறது. ஏன்னா தெளிந்த புத்தி அப்படின்னு சொன்னா, சரி என் மனைவி இப்படி சொல்ல மாட்டாங்களே, என் புருஷன் இப்படி நடக்க மாட்டாங்களே, ஏன் இந்த விதமான காரியம்? ஒரு போன் கால் போதுங்க ஒரு குடும்பம் பிரிவதற்கு. அவ்விதமான ஒரு இக்கட்டான நிலைமை வரும்போது தெளிந்த புத்தியோடு இருங்கள். என் மனைவி இப்படி செய்ய மாட்டாளே, என் புருஷன் இப்படி செய்ய மாட்டானே, தெளிந்த புத்தியோடு இருங்கள். இரண்டாவது, நாம் பிசாசை எதிர்ப்பது தெளிந்த புத்தியோடு இருந்தால் நிச்சயமாக அவனை எதிர்க்க முடியும். நீங்களும் குழம்பிட்டீங்கன்னு வைங்களேன், பிசாசை விடவும் நீங்க செயல்படுவீங்க. எப்படின்னு சொன்னா, குழப்பத்தை உண்டு பண்ணிட்டோம்னு வைங்க, அப்புறம் இது எங்கெல்லாம் போகும் பாருங்க. ஒரு வீட்டுடைய ஒரு பிரச்சனை உலகம் முழுசும் டக்குன்னு போயிடும், சரியா? ஒரு போனை போட்டு ஊருக்கு சொல்லிட்டீங்கன்னு, ஊர்ல உங்க அப்பா அம்மா யார கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரேயர் டவரை கூப்பிடுவாங்க, பிரேயர் கார்டனை கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டு சொல்லுகிறவர்கள் சாட்சியிலே எழுதிருவாங்க, புஸ்தகம் வரும். அடுத்த மாதம் நீங்க வாசிக்கிற புத்தகத்துல உங்க பெயர் இருக்காத ஒளிய உங்க சம்பவம் வந்துடும். நான் கிறிஸ்தவனா, நம்முடைய குடும்பங்களில் நடப்பதையா இவ்வளவு அவதூறாக வெளியே வருகிறது? காரணம் என்ன? பிசாசுக்கிடம் கொடுத்து விட்டோம். அவனை எதிர்த்து நிற்க தெளிந்த புத்தி வேண்டும். இரண்டாவதாக அதிலே சொல்லப்பட்டிருக்கு, விழித்திருக்க வேண்டும். விழித்திருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு பிரச்சனை வருவதே நமக்கு தெரிந்தாலேயே அதை நாம் தடை செய்ய முடியும். ஒரு வாக்குவாதம் ஒரு வீட்டில் ஏற்படும் போதே ஒருவர் விட்டுக் கொடுப்போமே, ஒரு வாக்குவாதம் வரும் என்று தெரிந்தாலே ஒருவர் ஜபிப்போமே, ஆண்டவிடத்திலே கேட்போமே, ஏன் அந்த வீட்டில் சமாதானம் வராது? தெளிந்த புட்டியா இருங்க, விழித்திருங்க, இடம் கொடுத்துறாதுங்க. என்ன கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் யாரை விழுங்கலாம் என்று வாக்கிய தேடித்திருக்கிறான். மூன்றாவது, பிசாசு இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு வேதவசனம் அழகாக இருக்கிறது. ஒரு பிரச்சனை வீட்டில் வரும்போது ஃபர்ஸ்ட்ல நம்ம பிளேம் பண்றது யார் தெரியுமா? ஆண்டவரை. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னன்னா, விசுவாசத்தில் எப்படி இருங்க? உறுதியாக இருங்கள், உறுதியாக இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு அதிகாரி நமக்கு மிகவும் கேடு விளைவிக்கிறவனாக இருந்தாலும் கூட, அந்த அதிகாரி இடத்துல நீங்களும் நானும் செயல்படுகிற விதம் கர்த்தர் செயல்படுவதற்கு அது ஏதுவாக மாறும். ஒரு முரட்டு குணம் உள்ள புருஷன் கூட மனம் திரும்புவதற்கு, ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுவார், மனைவிகளே உங்களுடைய நல் நடக்கையினாலே அவனை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவீர்கள். நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டாமா? நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டாம். யாருக்கும் நீங்க ஜபம் குறிப்பு எழுத வேண்டாம். உங்க புருஷனுக்கு நீங்க உங்களுடைய நல் நடத்தையினால அவன் திரும்பிடுவானா? வேதவசனம் சொல்லுகிறது, அதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். மூன்றாவதாக வேதவசனம் அழகாக இருக்கிறது. ரோமர் 12:20-21 அருமையாக பவுல் சொல்வார். என்னன்னு சொன்னா, தீமையை எப்படி வெல்ல வேண்டும்? நன்மையினால் வெல்ல வேண்டும். ஒருபோதும் தீமைக்கு தீமை நாம செய்யக்கூடாது. ஒருபோதும் தீமைக்கு தீமை நாம செய்யக்கூடாது. ஒருவன் தீமையாக தீமை செய்தால் அதற்கு நம்ம எப்படி அதை வெல்ல வேண்டும்? சரி, யாராவது ஒரு ஆள் சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கணும். முடிஞ்ச சொல்லுங்களேன். இப்ப புருஷன் ரொம்ப கொடூரமா இருக்கிறாங்க, மனைவி அவங்கள நன்மை செய்யணும், என்ன செய்யணும்? உங்க வீடெல்லாம் சமாதானமா தான் இருக்குது, என்ன அங்க பிரச்சனை வேண்டாம், விட்டுருவோம். நம்ம தீமையை எப்படி வெல்ல வேண்டும்? நம்ம நன்மையினா, ஒரு சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஒரு அதிபதி கொடூரமாக இருந்தால் அவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பதனாலேயே நாம் ஆண்டவரை மகிமைப்படும். நமக்கு இருக்கிற ஒரு அதிகாரி, நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரி நம்மேல் பொறாமை உள்ளவனாக இருந்தாலும் சரி, நன்மை செய்வோம், நன்மை செய்வோம். ஆனா கிறிஸ்டியன்ஸ் அழகாக இருப்போம். நம்ம வந்து நம்ம அன்பின் விருந்து யாரோட தான் இருக்கும்?
நம்ம அன்பின் விருந்து யாரோட இருக்கும்? நமக்கு உடன்பட்டு போறவங்க யாராவது நம்ம சொன்னதுக்கு எதிர்த்து பேசியிருப்பாங்கன்னா அவங்களே என்ன செய்ய மாட்டோம், வீட்டுல சாப்பிடவே கூப்பிட மாட்டோம். சரிதானே நான் சொல்றது? கூப்பிடுவீங்களா? நீங்க சொல்றது நம்ப முடியல, ஏன்னா என்னையும் பாக்குறீங்க அவங்களையும் பாக்குறீங்க, அதனால எனக்கு நம்ப முடியல. பட் மற்றபடி நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ஒரு நம்மோட கொஞ்சம் முகத்தை யாராவது கூட்டி வச்சுட்டாங்கன்னா வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு போடுவீங்களா? அப்படி போட்டா கூட அவன் வந்து சமாதானமா சாப்பிடுவானா? புரியுதா? எதுக்கோ இவன் சாப்பாடு போடுவான், எதுக்குன்னு தெரியாது இல்லையா? ஆனா வேதவசனம் சொல்றதுங்க, தீமையை நன்மையினாலதான் வரணும், தீமையை நன்மையினாலதான் வரணும், அதற்கு உரிய காரியங்களை நம்ம செய்வோம். நான்காவது வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஒப்பு கொடுங்க, அக்செப்ட். இந்த காலத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரி இவர்தான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த காலத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இதுதான், நன்றி சொல்லுங்க. என் வாழ்க்கையில தேவன் தந்த கணவன் இவர்தான், நன்றி சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கடைசியாக வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க, நீங்களே பழி வாங்காதுங்க. இல்லையா, எத்தனையோ வீட்டுல வந்து வீடுகள்ல புருஷன்ட்டு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா அன்னைக்குள்ள சாப்பாடுல தெரியும் இல்லையா? தெரியும் தானே? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு ஒரு ராஜா பிரச்சனையா இருந்துச்சுன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு அதிகாரம் நமக்கு ஆண்டவர் தந்த ஒரு சூப்பர்வைசர் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்துல அந்த அதிகாரிக்கு எதிராக செயல்படுறத நம்ம பார்ப்போம். வேதவசனம் சொல்லுகிறது இல்ல, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், தேவன் பார்த்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொடூரமான ஒரு ராஜாவுக்கு, ஒரு முரட்டு குணமுள்ள ஒரு அதிகாரிக்கு, ஒரு முரட்டு குணமுள்ள ஒரு புருஷனுக்கு ஒருவேளை நாம் கீழ்ப்படுகிறது என்பது சாத்தியம் இல்லாததாக இருக்கலாம். ஆனால் வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, இதை கர்த்தர் நமக்கு அருளும் போது சந்தோஷமாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளும். நாம் அதை ஏற்றுக்கொண்டாலேயே கர்த்தர் அவருடைய நாமம் மகிமைப்படும். தொடர்ந்து நாம் கேட்ட வண்ணமாக என்ன சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். ஒரு பிரச்சனை நம்முடைய குடும்பத்துல தேசத்துல ஒர்க் பிளேஸ்ல வருமானா அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, எதிர்த்து நிற்போம். விசுவாசத்தை விட்டு வளர்க்க கூடாது, தீமை நன்மையினால் வெல்லுவோம், ஒப்பு கொடுப்போம். கடைசியாக பழி வாங்குதல் தேவனுக்குரியது, அவருக்கு நாம் இடம் கொடுப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் விரும்பாத அதிபதிகள், நாங்கள் விரும்பாத அதிகாரிகள், நாங்கள் விரும்பாத வாழ்க்கை துணை ஒருவேளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் தேவரீர் வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களின்படி நாங்கள் வாழும்போது நிச்சயமாக அந்த முரட்டு குணமுள்ள ஒரு அதிகாரி மூலமாக, ராஜா மூலமாக, அந்த புருஷன் மூலமாக கூட ஆண்டவரே உமது நாம மகிமைப்பட முடியும் சுவாமி. அது எங்களுடைய கருத்தில் தான் இருக்கிறது. இங்கு கூடி வந்த நாங்கள் ஒருவர் கூட சந்தோஷம் இல்லாம வேலைக்கு போகவோ, தேசத்தின் அதிபதிகளை நாங்கள் சார்ந்திருக்கவோ, எங்கள் புருஷர்களை நாங்கள் சந்தோஷம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளவோ இல்லாதபடி சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள, பிசாசுக்கு எதிர்த்து நாங்கள் காணப்பட ஆண்டவரே, நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தீமையை நன்மையினால் வல்ல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே தேவரீர் ஒரு நாள் இதற்கு ஒரு விடுதலை எங்களுக்கு தருவீர், பழி வாங்குதல் உமக்குரியதென்று அதற்கு இடம் கொடுக்க எங்களுக்கு உதவித்தார். இந்த செய்தியை கேட்ட நாங்கள் இப்போது திருவிருந்தாத நிலை கலந்து கொள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தை நீர் எங்களுக்காக சிந்தன இரத்தத்தை நினைவு கூற வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுகிறார் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே.